வணக்கத்திற்கு உரிய பகவான் மகாவீரர், பகவான் கௌதம புத்தர் இவர்களெல்லாம் உலகறிந்த ஞானிகளாக இருந்தும் கூட அவர்களுடைய உபதேசங்களின் வாயிலாக கீதையின் மகிமைகளையே பரப்பிக் கொண்டிருந்தனர். அதாவது ஆன்மாவே உண்மையானது என்பதையும், முழுமையான கட்டுப்பாட்டின் மூலமே ஆன்ம நிலையை அறிந்து கொள்வது என்பதாகும். உண்மையில் இது கீதையின் தத்துவமே ஆகும். புத்தரானவர் அதே தத்துவத்தை எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர், அழிவற்றவர் என்று கூறி கீதையின் தத்துவத்தையே உறுதிப்படுத்தி கூறினார். இத்தோடு மட்டுமல்லாமல் அவருடைய ஒவ்வொரு உபதேசங்களிலும் தர்மம் எதை ஆராய்ந்து முடிவாக சாரம் என்று உறுதிப்படுத்தி கூறுகிறதோ அதையே ஒரே இறைவன் வழிபாடு, இரக்கம், தவம், தியானம் ஆகிய இவைகள் அனைத்துமே கீதையின் உபதேசங்களேயாகும். இதே உபதேசமானது சுவாமி அத்குடானந்தர்ஜி அவர்களின் திருவாயின் மூலமாக மொழியப்பட்டு யதார்த்த கீதை என்னும் குறுந்தகடு வடிவமாக மானுட வர்க்கத்தின் முக்திக்காக அபூர்வமான செய்தியை தாங்கி வந்திருக்கிறது. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹா. யதார்த்த கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை, 5வது அத்தியாயம். 3வது அத்தியாயத்தில் அர்ஜுனன், பகவானே, ஞான யோகமே உங்களுக்கு சிறந்ததாகப்படும் போது என்னை மட்டும் ஏன் நீங்கள் இந்த பயங்கரமான கர்மங்களில் ஈடுபடுத்துகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினான். அர்ஜுனனுக்கு நிஷ்காம கர்ம யோகத்தை விட ஞான யோகமே கொஞ்சம் எளிமையாக தோன்றியது. ஏனெனில் ஞான யோகத்தில் தோற்றுப்போனாலும் தேவத்துவம் என்ற நிலை, வெற்றி பெற்றுவிட்டாலோ மகாமகியம், அதாவது மகா உன்னத நிலை என்று இரண்டு சூழ்நிலைகளிலுமே லாபத்திற்கு மேல் லாபமே தென்பட்டது. ஆனால் இப்போது உள்ள நிலையிலோ அர்ஜுனன் இரண்டு வழிகளிலுமே கர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும் என்பதை நன்கு தெரிந்து கொண்டான். யோகீஸ்வரர் அவனை சந்தேகங்களையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு தத்துவதரிசி மகாபுருஷரின் சரணத்தை அடையுமாறும் ஊக்கப்படுத்தினார். ஏனெனில் அறிந்து கொள்வதற்கென்று அவர் ஒருவரே இலக்கு ஆவார். ஆகவே இரண்டு வழிகளிலும் இருந்து ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் முன்பு அர்ஜுனன் பின்வருமாறு வேண்டிக் கொண்டான். அர்ஜுனன் கூறுகிறான்,
சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேய ஏதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிஷ்சிதம்.
ஹே கிருஷ்ணா, நீங்கள் சில சமயம் சந்நியாசத்தின் மூலமாக செய்யப்படும் கர்மத்தையும், மற்றொரு சமயம் பற்றற்ற உணர்வுடன் செய்யப்படும் கர்மத்தையும் புகழ்ந்து கூறுகிறீர்கள். இவை இரண்டில் இருந்து ஏதேனும் ஒன்றை மட்டும், அதாவது மிகவும் நல்ல முறையில் உங்களால் நிச்சயிக்கப்பட்டதும் மேலான நன்மையை பெற்றுத்தர வல்லதுமான ஒன்றை எனக்காக கூறுங்கள்.
அதாவது எங்காவது ஒரு இடத்திற்கு போவதற்காக உங்களிடம் இரண்டு பாதைகள் சொல்லப்படுமேயானால் நீங்கள் வசதியாக போய் சேரும் பாதை எது என்று அவசியம் கேட்பீர்கள். ஒருவேளை அப்படி கேட்கவில்லை என்றால் நீங்கள் அந்த இடத்திற்கு போக விரும்புபவர் அல்ல என்பது உறுதியாகிறது. இது பற்றி யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் கூறுகிறார்.
பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்,
சந்நியாச கர்மயோகஶ்ச நிஶ்ரேயஸ கராவுபவ தயோஸ்து கர்ம சந்நியாசா கர்மயோகோ விசிஷ்யதே.
அர்ஜுனா, சந்நியாசத்தின் மூலமாக செய்யப்படும் கர்மம், அதாவது ஞான மார்க்கத்தின் மூலமாக செய்யப்படும் கர்மம் மற்றும் பற்றற்ற உணர்வுடன் செய்யப்படும் கர்மம், இந்த இரண்டுமே மிகவும் மேலானவற்றை கொடுக்க வல்லவை. ஆனால் இந்த இரண்டு வழிகளிலுமே ஞான கண்ணோட்டத்துடன் செய்யப்படும் கர்மத்தை விடவும் பற்றற்ற கர்மயோகமே மேன்மையானது ஆகும். எதனால் என்ற கேள்வி எழுவது இயல்புதானே.
கேய சநித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மஹாபாஹோ சுகம் பந்தாத் ப்ரமுச்யதே.
பெரும் தோள்களை உடையவனே அர்ஜுனா, எவன் யாரிடமும் வெறுப்பு காட்டாமலும் யாரிடமும் விருப்பம் கொண்டிராமலும் இருக்கிறானோ அவன் எப்போதுமே சந்நியாசியாகவே கருதப்படும் தகுதியுடையவனாகிறான். அவன் ஞான மார்க்கத்தையோ அல்லது பற்றற்ற கர்ம மார்க்கத்தையோ பின்பற்றுபவனாக இருந்துவிட்டு போகட்டும், விருப்பு வெறுப்பு முதலான இருமைகளிலிருந்து விடுபட்ட அவன் மிகவும் சுலபமாக இந்த உலக பந்தத்தில் இருந்து விடுபட்டு விடுவான்.
சாங்க்ய யோகோ பிரிதக் பாலா பிரவதந்தின பண்டிதா ஏகமப்யாஸ்தித சம்யக் உபயோர் விந்ததே ஃபலம்.
எவர் நிஷ்காம கர்மயோகம் ஞானயோகம் ஆகிய இரண்டையும் தனித்தனியாக கூறுகிறாரோ அவருடைய புரிந்து கொள்ளும் திறன் இந்த பாதையில் மிகவும் சிறிதளவே ஆகும். இந்த பாதையை முழுமையாக அறிந்துள்ள பூரண ஞானிகளான பண்டிதர்கள் அவ்வாறு கூறமாட்டார்கள். ஏனெனில் இரண்டு பாதைகளிலிருந்து ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதிலேயே நல்ல முறையில் உறுதியாக நிலை நிற்கின்றவர்கள் அவ்விரு பாதைகளின் நற்பலனாகிய பரமாத்மாவையே அடைகிறார்கள். இரண்டு பாதைகளிலுமே பலன் ஒன்றுதான், எனவேதான் இரண்டுமே சமமானவை எனப்படுகிறது.
யத் சாங்க்யைஹ் ப்ராப்யதே ஸ்தானம் தத் யோகைரபி கம்யதே ஏகம் சாங்க்யம் ச யோகம் ச யஹ் பஷ்யதி ஸ பஷ்யதி.
எங்கே ஞானயோக கண்ணோட்டத்துடன் கர்மம் செய்பவன் போய் சேர்கிறானோ அங்கேதான் பற்றற்ற உணர்வுடன் கர்மம் செய்பவனும் போய் சேர்கிறான். எனவே இரண்டு பாதைகளிலுமே பலன் ஒன்றுதான் என்னும் கண்ணோட்டத்துடன் பார்ப்பவனே உள்ளதை உள்ளபடிக்கு அறிந்தவனாவான். இரண்டு பாதைகளுமே ஒரே இடத்திற்குத்தான் போய் சேர்கின்றன எனும்போது பற்றற்ற கர்மயோகம் மட்டும் ஏன் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது? ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்,
சந்நியாசஸ்து மஹாபாஹோ துக்கமாப்துமயோகதஹ யோகயுக்தோ முனிர்ப்ரஹ்ம நசிரேணாதிகச்சதி.
அர்ஜுனா, பற்றற்ற கர்மயோகத்தை கடைபிடிக்காமல் எல்லாவற்றையும் துறப்பது என்பது மிகவும் கடினமானது. இந்நிலையில் யோகத்தை கடைபிடித்தல் என்பதையே இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்னும் நிலையில் இது கைகூடும் சாத்தியமே இல்லை. எனவேதான் பகவத் வடிவத்தை தியானம் செய்யும் முனிவர்கள், அதாவது யாருடைய மனம் மற்றும் புலன்கள் மௌனம் அடைந்துள்ளதோ அவர்கள் பற்றற்ற கர்மயோகத்தை பயின்று வெகு சீக்கிரமே பரபிரம்ம பரமாத்மாவை அடைந்து விடுகின்றனர். இதிலிருந்து ஞான யோகத்திலும் கூட பற்றற்ற கர்ம யோகத்தையே பின்பற்றுகிறோம். ஏனெனில் கிரியை இரண்டிலுமே ஒன்றேதான், அதுவே வேள்வியின் செயல்முறை எனப்படுகிறது. அதன் தூய்மையான பொருள் ஆராதனை என்பதாகும். இரண்டு வழிகளிலும் உள்ள வேறுபாடு யோகத்தை செய்பவனின் கண்ணோட்டத்தில் மட்டுமே இருக்கிறது. ஒருவன் தனது சக்தியை புரிந்து கொண்டு இலாபம் நஷ்டம் ஆகியவற்றை பரிசீலனை செய்தபடியே இந்த கர்மத்தில் ஈடுபடுகிறான். ஆனால் மற்றொருவனோ இஷ்ட தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு இதே யோக கிரியையில் ஈடுபடுகிறான். ஸ்ரீகிருஷ்ணர் ஏற்கனவே காமம் மற்றும் கோபம் ஆகியவை வெல்வதற்கரிய எதிரிகளாவர் என்று கூறியுள்ளார். அர்ஜுனா, அவைகளை கொள் என்று கட்டளையும் பிறப்பித்துள்ளார். அர்ஜுனனுக்கோ இது மிகவும் கடினமாக தோன்றியது. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரோ, இல்லை, உடலை விட வலிமையானது புலன்கள், புலன்களை விட வலிமையானது மனம், மனத்தை விட வலிமையானது புத்தி, புத்தியை விட வலிமையானது உன்னுடைய ஆன்ம வடிவம். நீ அதிலிருந்து தூண்டுணர்ச்சியை பெற்று செயல்படு என்று அறிவுறுத்துகிறார். இந்த முறையில் தன்னுடைய என்றும் நிலையான இருப்புணர்வை புரிந்து கொண்டு தன்னுடைய சொந்த ஆற்றலை முன்னிறுத்தி தன்னில் நம்பிக்கை உடையவனாக கர்மத்தில் ஈடுபடுவதே ஞான யோகம் எனப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ணர் சித்தத்தை தியானத்தில் நிலைநிறுத்தி கர்மங்களையெல்லாம் என்னிடமே சமர்ப்பணம் செய்து ஆசைகள் பாசங்கள் மற்றும் மனக்கலக்கமின்றி யுத்தம் செய் என்கிறார். சமர்ப்பண உணர்வுடன் கூடியவனாக இஷ்ட தெய்வத்தையே முழுமையாக சார்ந்து கொண்டு அதே கர்மத்தில் ஈடுபடுவதையே பற்றற்ற கர்மயோகம் என்கிறோம். இரண்டிலுமே செயல் ஒன்றுதான், அதன் இறுதி விளைவும் ஒன்றுதான். இதனை வலியுறுத்தும் வகையில் யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் இங்கேயும் யோகத்தை கடைபிடிக்காமல் சந்நியாசம், அதாவது நல்ல தீய கர்மங்களின் முடிவு என்னும் நிலையை அடைவதென்பது நடக்காத காரியம் என்று கூறுகிறார். ஸ்ரீகிருஷ்ணரை பொறுத்தவரையில் கைமேல் கை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்யாமல் உட்கார்ந்தபடியே நான் பரமாத்மா ஆவேன், தூய்மையானவன் ஆவேன், பேரறிவின் வடிவே நான், எனக்கென்று எந்த கர்மமும் இல்லை, எந்த பந்தமும் இல்லை, நான் நல்லது கெட்டது என்றெல்லாம் ஏதோ செய்வது போல் தென்படுகிறதே ஒழிய எனது புலன்கள் அதனதன் வேலைகளை செய்கின்றன அவ்வளவுதான் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும்படியான எந்த யோகமும் இல்லை. இத்தகைய போலித்தனமான கோட்பாடுகள் ஸ்ரீகிருஷ்ணரின் வார்த்தைகளில் இல்லவே இல்லை. சாட்சாத் யோகீஸ்வரரே கூட தம்முடைய இணைபிரியாத நண்பனாகிய அர்ஜுனனுக்கு கர்மத்தை செய்யாமலேயே உயர்ந்த நிலையை தர முடியவில்லை. ஒருவேளை அவர் அப்படி செய்திருப்பாரேயானால் கீதையை சொல்ல வேண்டிய அவசியம்தான் என்ன? கர்மத்தை மட்டும் கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். கர்மத்தை செய்து கொண்டே போய்தான் சந்நியாசம் என்ற நிலையை அடைய முடியும். மேலும் யோகத்துடன் கூடியவனே வெகு சீக்கிரமாக பரமாத்மாவை அடைகிறான். யோகத்துடன் கூடிய மனிதனின் லட்சணங்கள் யாவை? இது பற்றி கூறுகிறார்.
யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியஹ சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன்னபி ந லிப்யதே.
விஜிதாத்மா, மிகவும் சிறப்பான முறையில் எவருடைய உடல் பற்றுக்கள் அனைத்தும் வெற்றி கொள்ளப்பட்டுள்ளதோ, ஜிதேந்திரிய, மிகவும் சிறப்பான முறையில் எவருடைய புலன்கள் அனைத்தும் வெற்றி கொள்ளப்பட்டுள்ளதோ விசுத்தாத்மா மிகவும் சிறந்த முறையில் பரிசுத்தமான அந்தக்கரணத்தை உடையவர் எவரோ அவரே சர்வ பூதாத்ம பூதாத்மா. மனிதர் உட்பட எல்லா ஜீவராசிகளுடைய ஆத்மாவின் மூல ஊற்றுக்கண்ணாக திகழும் பரமாத்மாவில் ஒரே உணர்வை பெற்ற யோகத்துடன் கூடியவராவார். அவர் கர்மத்தை செய்தபோதும் கூட அதனால் அவர் பந்தப்படுத்தப்படுவதில்லை. அவர் எதற்காக கர்மத்தை செய்கிறார்? அவர் பின்வரும் சமுதாயத்தினருக்கு மேலான நன்மையை தரவல்ல ஆன்மீக விதைகளை தூவி அவற்றை பல்கி பெருகி வளரச் செய்வதற்காகவே கர்மத்தை செய்கிறார். அவர் கர்மத்தால் பந்தப்படுத்துவதில்லையே, அது எப்படி? ஏனெனில் மனிதர் உட்பட ஒட்டுமொத்த ஜீவராசிகளின் மூல ஊற்றுக்கண்ணாகிய பரம தத்துவம் என்னும் பெயருடைய அந்த இறை தத்துவத்தில் அவர் நிலை பெற்று விட்டார். அதற்கு மேல் தேடி போய் அடைவதற்கு எந்த உயர்வான நிலையும் இல்லை. இறைவனை தவிர மற்றவை அனைத்தும் மதிப்பற்ற பொருட்களாக போய்விட்டன என்னும் போது எதன் மீது பற்று கொள்வது? ஆகவே அவர் கர்மங்களால் சூழப்படுவதில்லை. இதுவே யோகம் கைகூட பெற்ற இறுதி எல்லை கோட்டின் வர்ணனையாகும். அவர் மறுபடியும் யோகம் கைகூட பெற்ற மகாபுருஷரின் வாழ்வியலை தெளிவுபடுத்தும் விதமாக அவர் ஏன் கர்மத்தில் ஈடுபட்ட போதும் அவற்றால் பிணைக்கப்படுவதில்லை என்பதை விரிவாக விளக்குகிறார்.
நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஶ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் ப்ரலபன் விஸ்ரிஜன் க்ருண்ணன் உன்மிஷன் நிமிஷன் அபி இந்திரியாணீந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன்.
பரம தத்துவமாகிய பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்து சாட்சாத்காரத்துடன் சேர்ந்து அறிந்து கொள்கின்ற யோகம் கைகூட பெற்றவருக்கு இந்த மாதிரியான மனநிலை, அதாவது நான் கொஞ்சம் கூட எதையும் செய்வதில்லை என்னும் அனுபூதி வாய்க்கிறது. இது அவருடைய வெறும் கற்பனை என்று மாறாக இந்த உயர் அனுபூதி நிலையை அவர் கர்மம் செய்து அடைந்துள்ளார். இப்போது இறைவனை அடைந்து முக்தி நிலை பெற்ற பிறகு அவர் எல்லாவற்றையும் பார்த்தவாறு, கேட்டவாறு, தொட்டு உணர்ந்தவாறு, நுகர்ந்தவாறு, பேசியவாறு, மூச்சை உள்வாங்கியவாறு, மூச்சை வெளியிட்டவாறு, கண்களை மூடியவாறு, திறந்தவாறு, எப்படி இருந்தபோதிலும் புலன்கள் அதனதன் வேலையை செய்து கொண்டிருக்கின்றன என்று அனுபூதியில் உணர்ந்திருக்கிறார். பரமாத்மாவை விட மேலானது ஒன்றுமில்லை என்னும் போது அந்த பரமாத்மாவிலேயே அவர் நிலை பெற்று விட்ட பிறகு அதை விடுத்து வேறு எந்த இன்பத்தையாவது அடைய வேண்டும் என்ற ஆசையுடன் அவர் எதையேனும் தொட்டுணர்வது முதலான செயல்களில் ஈடுபடுவாரா என்ன? ஒருவேளை ஏதேனும் உயர்வான பொருள் அருகில் இருந்தால் கண்டிப்பாக அதன் மீது பற்றுதல் ஏற்படுவது இயல்பே. ஆனால் இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து முக்தி நிலை பெற்றுவிட்ட பிறகு இனி அதற்கும் அப்பால் எங்கே செல்வது? அதற்கு பின்பு எதை துறப்பது? எனவேதான் யோகம் கைகூட பெற்றவர் கர்மத்தால் பந்தப்படுத்தப்படுவது இல்லை. இதையே அவர் ஓர் உதாரணம் மூலமாக விளக்குகிறார்.
ப்ரஹ்மண்யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதேன சபாபேன பத்மபத்ரமிவாம்பசா.
தாமரை சேற்றில்தான் உண்டாகிறது. அதன் இலை தண்ணீருக்கு மேலே மிதக்கிறது. நீரின் அலைகள் இரா பகலாக அதன் மீது மோதுகின்றன. ஆனால் அதன் இலைகளை பாருங்கள், எப்போதும் உலர்ந்தே காணப்படுகின்றன. நீரின் ஒரு துளி கூட அந்த இலைகளின் மீது ஒட்டி நிற்க முடிவதில்லை. சேற்றிலும் தண்ணீரிலும் இருந்தபோதும் கூட அவற்றில் அது ஒட்டிக்கொள்வதில்லை. சரியாக இதே போன்றுதான், இறைவனை நேரடியாக தரிசனம் செய்த உடனே கர்மங்கள் அவரில் கலந்து மறைகின்றன. அதற்கு முன்பு அல்ல, பற்றுதலையெல்லாம் துறந்து கர்மங்களில் ஒட்டிக்கொள்வதில்லை. அவர் பிறகு ஏன் இந்த கர்மத்தை செய்கிறார்? உங்களுக்காகவே செய்கிறார். ஒழுங்கு விதிமுறைகளை சீர்படுத்தி பின்வரும் சமுதாயத்தினரின் நன்மைக்கு வழிவகுப்பதற்காகவே செய்கிறார். ஆன்மீக பாதையில் வழிநடத்தி செல்வதற்காகவே செய்கிறார். இதையே மீண்டும் வலியுறுத்தும் வகையில் அவர் கூறுகிறார்,
காயேன மனசா புத்த்யா கேவலைரிந்த்ரியைரபி யோகினஃ கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தயே.
யோகிகள் வெறும் புலன்கள், மனம், புத்தி ஆகியவற்றின் மூலமாகவும் பற்றுதலை துறந்தவர்களாக ஆத்ம தூய்மையை வேண்டி கர்மத்தை செய்கின்றனர். எப்பொழுது கர்மமானது பிரம்மத்தில் ஒன்று கலந்து மறைந்து விட்டதோ அதற்கு பிறகும் கூடவா இந்த ஆன்மா தூய்மையற்று இருக்கிறது? அவர்கள் சர்வ பூதாத்ம பூதாத்மா, மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களிலும் அவர்கள் தமது ஆன்மாவே விரிந்தும் பரந்தும் இருப்பதை காண்கிறார்கள். அந்த அனைத்து உயிரினங்களின் ஆத்ம தூய்மையை வேண்டியும் உங்கள் அனைவரையும் ஆன்மீக பாதையில் வழி நடத்துவதற்காகவும் அவர்கள் கர்மத்தை சரிவர கடைபிடித்து வருகின்றனர். உடல், மனம், புத்தி மற்றும் வெறும் புலன்களால் அவர்கள் கர்மத்தை செய்கின்றனர். ஆன்ம வடிவம் என்ற அளவில் பார்த்தால் அவர்கள் ஒன்றும் செய்வதில்லை. எப்போதும் ஆன்மாவிலேயே நிலைத்து நிற்கின்றனர். வெளி பார்வைக்கு அவர்கள் ஏதோ செய்து கொண்டிருப்பதை போல தோன்றுகிறது, அவ்வளவுதான். ஆனால் அகத்தளவில் அவர்கள் எல்லையற்ற அமைதியில் திளைத்த வண்ணம் இருக்கின்றனர்.
யுக்த கர்ம ஃபலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகீ அயுக்த காமகாரேண ஃபலே சக்தோ நிபத்யதே.
யோக யுக்த, அதாவது யோகத்தின் இறுதி விளைவை அடைந்தவர் மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களின் ஆத்மாவின் மூல ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பரமாத்மாவில் நிலை பெற்ற அத்தகைய யோகியானவர் கர்மத்தின் பலனை துறந்து அமைதியின் இறுதி நிலையை அடைய பெறுகிறார். இதற்கு மேலே அடைய வேண்டிய எந்த அமைதியும் எஞ்சி இருப்பதில்லை. எனவே இதற்கு பிறகு அவர் ஒருபோதும் அமைதியை இழப்பதில்லை. ஆனால் யோகத்தின் இறுதி விளைவை இன்னும் அடையப்பெறாத, இன்னும் இந்த ஆன்மீக பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் சாதகனானவன் பலனில் பற்றுக்கொண்டு புலன் இன்ப ஆசைகளை உண்டாக்கிக் கொண்டு அவற்றில் சிக்கிக் கொள்கிறான். சாதனை முடிவு பெறுகின்ற காலம் வரை இந்த புலன் இன்ப ஆசைகள் தோன்றவே செய்கின்றன. எனவே சாதகன் ஆன்ம சாதனையானது முடிவு பெறுகின்ற காலம் வரைக்கும் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பூஜ்ய பகவான் ஸ்ரீ பரமஹம்சம் பரமானந்த மகாராஜ் அவர்கள் பின்வருமாறு கூறுவார், ஓ எதுவரை நாம் வேறு இறைவன் வேறு என்ற நிலை இருக்கிறதோ அதுவரை மாயை வெற்றி பெறும் வாய்ப்புள்ளது. நாளைக்கே இறைவனை அடையும் நிலை கிடைக்கப் போகிறது என்றிருந்தாலும் கூட இன்றைய நிலையில் அவன் என்னவோ அஞ்ஞானிதான். எனவே சாதனை முடிவு பெறுகின்ற காலம் வரைக்கும் சாதகன் எச்சரிக்கை உணர்வின்றி இருக்கக்கூடாது. இது பற்றி மேலும் பார்க்கலாம்.
சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வஷீ நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன்.
எவர் முழுமையான முறையில் தம்மை வசப்படுத்தியவரோ, எவர் உடல் மனம் புத்தி மற்றும் படைப்பு ஆகிய அனைத்தையும் தாண்டிய ஆன்மாவில் நிலை பெற்றுள்ளவரோ, அத்தகைய புருஷர் சந்தேகமே இல்லாமல் எதையும் செய்வதுமில்லை, எதையும் செய்விப்பதும் இல்லை. தம்மை பின்பற்றுபவர்கள் மூலமாக செய்விப்பதும் கூட அவருடைய அகத்தில் நிலைத்திருக்கும் அமைதியை குலைப்பதில்லை. அத்தகைய ஆன்ம வடிவத்தில் நிலை பெற்றவர் கேட்டல் முதலான விஷயங்களை உள்வாங்குகின்ற 9 வாசல்களை, 2 காதுகள், 2 கண்கள், 2 மூக்கு துவாரங்கள், 1 வாய், மலத்வாரம், பிறப்புறுப்பு உடைய உடல் என்னும் வீட்டில் எல்லா கர்மங்களையும் மனத்தால் துறந்தவராக ஆன்ம வடிவ ஆனந்தத்திலேயே நிலைத்து இருக்கிறார். உள்ளதை உள்ளபடிக்குச் சொல்ல வேண்டுமென்றால் அவர் ஒன்றும் செய்வதும் இல்லை, ஒன்றும் செய்விப்பதும் இல்லை. இதையே மறுபடியும் ஸ்ரீகிருஷ்ணர் வேறு வார்த்தைகளில், அந்த பிரபு ஒன்றும் செய்வதும் இல்லை, ஒன்றும் செய்விப்பதும் இல்லை என்று கூறுகிறார். சத்குரு, பகவான், பிரபு, ஆன்ம வடிவத்தில் நிலைத்த மகாபுருஷர், யோகம் கைகூட பெற்றவர் முதலானவை அனைத்தும் ஒரே பொருளை உணர்த்துகின்ற வெவ்வேறு சொற்கள் மட்டும்தான். இறைவன் தாம் செய்ய விரும்புவதையெல்லாம் இந்த ஆன்ம வடிவத்தில் நிலை பெற்றுள்ள இஷ்ட தெய்வமாக விளங்கும் சத்குருவின் மூலமாகவே செய்கிறார். மகாபுருஷரை பொறுத்தவரையில் இந்த உடல் என்பது வெறும் தங்கும் அறை மட்டும்தான். எனவே பரமாத்மா செய்வது மற்றும் மகாபுருஷர் செய்வது இரண்டும் ஒன்றேதான். இறைவன்தான் மகாபுருஷர் மூலமாக செய்கிறார். சரியாக சொல்வதென்றால் அந்த மகாபுருஷர் எதை செய்தாலும் எதையும் செய்யவில்லை என்பதே உண்மை. இது பற்றி கூறும் அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம்.
ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபு ந கர்ம ஃபல சயோகம் ஸ்வபாவஸ்து ப்ரவர்த்ததே.
அந்த பிரபு மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களின் கர்த்தா என்னும் தன்மையையோ, அவற்றின் கர்மங்களையோ, கர்மங்களுக்கான பலனையோ இணைத்து வைப்பதில்லை. சுபாவத்தில் நிலைத்த இயற்கையின் தூண்டுதலுக்கு ஏற்பவே அனைவரும் செயல்புரிகின்றனர். யாருக்கு எவ்விதமான இயல்பான குணங்கள், அதாவது சாத்வீகம், ராஜசீகம் அல்லது தாமசீகம் என்று அமைந்துள்ளதோ, அந்தந்த குணங்களுக்கு ஏற்பவே செயல்புரிகின்றனர். இயற்கையோ பரந்தும் விரிந்தும் உள்ளது. ஆனால் உங்களுடைய சுபாவம் எத்தனை அளவு உருமாறி உருகுலைந்து போயுள்ளதோ, எவ்வளவு தூரம் பரவலாக மலர்ந்து உள்ளதோ அவ்வளவு மட்டுமே. மாயையும் உங்கள் மீது தன்னுடைய ஆளுமையை காட்டுகிறது. பெரும்பாலோர் செய்பவரும் செய்விப்பவரும் அந்த பகவானேதான், நாமெல்லாம் வெறும் இயந்திரம் மட்டும்தான். நம் மூலமாக அவர் நல்லதை செய்ய வேண்டுமானால் செய்யட்டும், அல்லது தீயதை செய்ய வேண்டுமானால் செய்யட்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கின்றனர். ஆனால் யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணரோ, அந்த பிரபு தாமும் எதையும் செய்வதும் இல்லை, பிறரையும் எதையும் செய்விப்பதும் இல்லை. அவர் கர்த்தா, கர்மம், கர்மபலன் ஆகியவற்றை இணைத்து வைப்பதும் இல்லை என்று திட்டவட்டமாக கூறுகிறார். மக்கள் அனைவரும் தத்தமது சுபாவத்தில் நிலைப்பற்றுள்ள இயல்பான குணங்களுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்கின்றனர், தன்னிச்சையாக செயல்படுகின்றனர். அவர்கள் தங்களுடைய பழக்க தோஷங்களுக்கு கட்டுப்பட்டு காரியங்களை செய்கின்றனரே தவிர பகவான் ஒன்றும் செய்வதில்லை. அப்படியென்றால் பிறகு ஏன் மக்கள் அனைவரும் பகவான் செய்கிறார் செய்விக்கிறார் என்றெல்லாம் கூறுகின்றனர்? இது பற்றி யோகீஸ்வரர் கூறுகிறார்.
நாதத்தே கஸ்யசித் பாபம் ந சைவ சுக்ருதம் விபுஹ அஜ்ஞானேனாவ்ருதம் ஜ்ஞானம் தேனமுஹ்யந்தி ஜந்தவஹ.
முந்தைய ஸ்லோகத்தில் யாரை பிரபு என்று கூறினாரோ அவரையே இங்கே விபு என்று குறிப்பிடுகிறார். ஏனெனில் அவர் அனைத்து தெய்வீக மகிமைகளுடனும் கூடியவர். சர்வ வல்லமை எனப்படும் பிரபுத்துவம் மற்றும் வைபவம் ஆகியவற்றுடன் கூடியிருக்கும் அந்த பரமாத்மா எவருடைய பாவ கர்மத்தையோ அல்லது புண்ணிய கர்மத்தையோ ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படியிருந்தும் மக்கள் ஏன் அவ்வாறு கூறுகிறார்கள்? அஞ்ஞானத்தின் மூலமாக அவர்களுடைய ஞானம் மூடப்பட்டு உள்ளது. அவர்களுக்கு இன்னமும் இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்ளுதலாகிய சாட்சாத்காரத்துடன் சேர்த்து கிடைக்கும் அனுபவத்துடன் கூடிய அறிவு ஏற்படவில்லை. இப்போது உள்ள நிலையில் அவர்கள் வெறும் ஜந்துக்களே. சாதாரணமாக உண்டு உறங்கி இனப்பெருக்கம் செய்து வாழும் உயிரினங்கள் ஆவர். மோகவசத்தால் அவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள். ஞானத்தினால் என்ன கிடைக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார்.
ஞானேன து தத்ஞானம் யேஷாம் நாஷிதமாத்மனஹ தேஷாம் ஆதித்யவஜ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம்.
எவருடைய அந்தக்கரணத்தில் உள்ள அந்த அஞ்ஞானம் ஆன்மாவை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்தல் எனப்படும் சாட்சாத்காரத்தின் மூலமாக அழிந்துவிட்டதோ, இந்த முறையில் எவரொருவர் ஞானத்தை பெற்றுவிட்டாரோ அவருடைய அந்த ஞானம் சூரியனுக்கு ஒப்பாக அந்த பரமதத்துவ பரமாத்மாவை நன்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அப்படியென்றால் அந்த பரமாத்மா என்பவர் ஏதோ ஆழ்ந்த இருளின் பெயரா என்ன? இல்லை, அவர் இரவிலும் பகலிலும் தன்னில் தானே ஒளியுடன் திகழும் சுயம் பிரகாச வடிவினராவார். இருக்கட்டும், ஆனால் நமது பயன்பாட்டிற்கு கிடைப்பதில்லையே, நமக்கு தென்படுவது இல்லையே. எப்பொழுது அறிவின் மூலமாக அஞ்ஞானத்தின் திரை விளக்கப்படுகிறதோ அப்பொழுது அவருக்கு அந்த ஞானம் சூரியனுக்கு ஒப்பான பரமாத்மாவை தன்னுள் பெருகச் செய்துவிடுகிறது. அதற்கு பிறகு அவருக்கு எங்கும் இருள் என்பதே இருப்பதில்லை. அந்த ஞானத்தின் முழு உருவம் என்ன?
தத்புத்தயஸ்ததாத்மான தன்னிஷ்டாஸ்தத்பராயணாஹ கச்சந்த்ய புனராவ்ருத்திம் ஞானநிர்தூத கல்மஷாஹ.
எப்பொழுது அந்த பரமதத்துவ பரமாத்மாவுடன் இணைந்து புத்தி செயல்படுகிறதோ, தத்துவமான இறைவனுக்கு அனுகூலமாக பெருக்கெடுத்து ஓடுகிறதோ, எவர் இந்த பரமதத்துவ பரமாத்மாவிலேயே ஒருமைப்பட்டுள்ள உணர்வுடன் கூடிய நிலையில் உள்ளாரோ, மேலும் அவரையே சார்ந்தும் உள்ளாரோ, அதற்கு பெயர்தான் ஞானமாகும். அதை விடுத்து வீண் பேச்சுக்கள் அல்லது வெட்டித்தனமான வாத விவாதங்களுக்கு பெயர் ஞானம் அல்ல. அத்தகைய ஞானத்தின் மூலமாக எல்லா பாவங்களையும் அழித்து விட்டவரே பிறப்பு இறப்பு நீங்க பெற்று பரமபதத்தை அடைகிறார். பரமபதத்தை அடைந்த முழுமையான ஞானத்துடன் கூடியவரே பண்டிதர் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் பார்க்கலாம்.
வித்யா வினய சம்பன்னே ப்ராஹ்மணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகே ச பண்டிதா சமதர்ஷின.
ஞானத்தின் மூலமாக எவருடைய பாவங்கள் அழிந்து போய்விட்டதோ, எவருக்கு பிறப்பு இறப்பு நீங்கிய பரமபதம் கிடைத்து விட்டதோ, அத்தகைய ஞானிகள் அறிவும் அடக்கமும் உடைய பிராமணர் மற்றும் சண்டாளன், பசு, நாய், யானை ஆகிய எல்லா பிராணிகளிடமும் சமமான கண்ணோட்டத்தினுடனேயே இருக்கின்றனர். அவர்களுடைய பார்வையில் அறிவும் அடக்கமும் உடைய பிராமணர் தனிப்பட்ட சிறப்பை பெறுவதில்லை. சண்டாளனை தாழ்ந்த கண்ணோட்டத்திலும் நோக்குவதில்லை. அவர்களை பொறுத்தவரையில் பசு தர்மத்தின் சின்னமாகவோ நாய் அதர்மத்தின் சின்னமாகவோ இருப்பதில்லை. அத்தகைய அறிஞர் சமமான பார்வை உடையவராகவும் சமமான நடத்தை உடையவராகவும் இருக்கின்றார். அவருடைய பார்வை உடலில் விழுவதில்லை, ஆன்மாவில் விழுகிறது. வித்தியாசம் இவ்வளவுதான். அறிவும் அடக்கமும் உடையவர் ஆன்ம வடிவத்திற்கு அருகிலும் மற்றவர்கள் கொஞ்சம் தொலைவிலும் இருக்கிறார்கள். ஒரு சிலரோ பாதையில் முன்னேறி போய்க் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சிலரோ பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவே. உடல் என்பது வெறும் ஆடை மட்டும்தான். அவர்களுடைய பார்வை ஆடைக்கு மதிப்பு தருவதில்லை, இதயத்தில் நிலைத்திருக்கும் ஆன்மாவின் மீதே படுகிறது. எனவேதான் எந்த பாகுபாடும் கொள்வதில்லை. ஸ்ரீகிருஷ்ணர் போதுமான அளவு பசுக்களுக்கு சேவை செய்துள்ளார். அத்தகையவர் பசுக்களை பற்றி கௌரவம் நிறைந்த வார்த்தைகளில் பெருமைப்படுத்தி கூறியிருக்க வேண்டும். ஆனால் அவரோ அதுபோன்று ஒன்றும் சொல்லவில்லை. ஸ்ரீகிருஷ்ணர் பசுக்களுக்கு தர்மத்தில் எந்த இடமும் தரவில்லை. அவர் மற்ற ஜீவாத்மாக்களைப் போன்றே பசுக்களுக்கும் ஆத்மா உண்டு என்று மட்டும் சொல்லியுள்ளார். பசுக்களின் பொருளாதார மகத்துவம் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் அவற்றிற்கு தர்மத்தில் சிறப்பான இடத்தை அளித்தது என்னவோ முற்காலத்தவரின் வேலையாகும்.
ஸ்ரீகிருஷ்ணர் ஏற்கனவே விவேகமற்றவர்களின் அறிவு எண்ணற்ற கிளைகளை உடையதாக இருக்கும். எனவேதான் அவர்கள் எண்ணற்ற கிரியைகளை விரிவுபடுத்திக் கொண்டே செல்கின்றனர். ஆனால் நிஷ்காம கர்மயோகத்தில் அர்ஜுனா நிச்சயிக்கப்பட்டுள்ள செயல் ஒன்றேதான், அதுவே வேள்வியின் செயல்முறை எனப்படும் இறை ஆராதனையாகும் என்று கூறியுள்ளார். பிறப்பு இறப்பு நீங்க பெற்ற அத்தகைய மகா புருஷரே கல்வி அறிவும் அடக்கமும் உடைய பிராமணர், சண்டாளன், நாய், யானை மற்றும் பசு என்று எல்லாவற்றின் மீதும் சமமான பார்வை உடையவராக விளங்குகிறார். அவருடைய பார்வை நேராக இதயத்தில் விற்றிருக்கும் ஆத்ம வடிவத்தில் விழுகிறது. அத்தகைய மகா புருஷருக்கு பரமபதம் வாயிலாக என்ன கிடைத்தது, எப்படி கிடைத்தது, இதை நன்கு விளக்கும் வகையில் யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் கூறுகிறார்.
இஹைவ தர்ஜித சர்கோ யேஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் ப்ரஹ்ம தஸ்மாத் ப்ரஹ்மணி தே ஸ்திதா.
இந்த மகாபுருஷர்கள் மூலமாக உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்திலேயே ஒட்டுமொத்த உலகமும் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. அவர்களின் மனமானது சமத்துவத்தில் நிலைபற்று உள்ளது. மனத்தின் சமத்துவம் மற்றும் ஒட்டுமொத்த உலகமும் வெல்லப்படுவது ஆகியவற்றிற்கும் என்ன சம்பந்தம்? உலகமே அழிந்துவிட்ட பிறகு அவர்கள் எங்கே எஞ்சி இருக்கிறார்கள்? அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், அந்த பிரம்மம் தன்னில் எந்த குறையும் இல்லாதது, சமமானது. மகாபுருஷர்களின் மனமும் அதே போன்று எந்த குறையும் இல்லாமல் சமத்துவத்தில் நிலை பெற்று உள்ளது. எனவேதான் அவர்கள் அந்த பிரம்மத்தில் நிலை பெற்று விடுகின்றனர். இதற்கு பெயர்தான் பிறப்பு இறப்பு நீங்க பெற்ற பரமகதியாகும். இது எப்பொழுது கிடைக்கிறது? எப்பொழுது உலகம் என்னும் எதிரி
வெல்லப்பட்டு விடுகிறதோ அப்பொழுதே கிடைக்கிறது. எப்பொழுது ஒருவருடைய மனமானது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வந்து சமத்துவ உணர்வுக்குள் நுழைவு பெற்று விடுகிறதோ, மற்றும் எப்பொழுது அவர் பிரம்மத்தில் நிலை பெற்று விடுகிறாரோ அப்பொழுதுதான் வெல்லப்படுகிறது. அந்த பிரம்மவித் என்பவருடைய லட்சணம் என்ன, அவருடைய வாழ்வியல் நடைமுறைகளை பற்றி மேலும் தெளிவுபடுத்தி கூறுகிறார்.
ந ப்ரஹிஷ்யேத் ப்ரியம் ப்ராப்ய நோ த்விஜேத் ப்ராப்ய சாப்ரியம் ஸ்திர புத்திர சம்மூடோ ப்ரஹ்மவித் ப்ரஹ்மணி ஸ்திதஹ.
அவருக்கு யார் மீதும் பிரியமோ வெறுப்போ இருப்பதில்லை. எனவேதான் அனைவரும் எதை மிகவும் பிரியமானது என்று கருதுகிறார்களோ அதை பெற்றாலும் அவர் மிகுந்த மகிழ்ச்சி எதுவும் அடைவதில்லை. அதே போன்று அனைவரும் எதை வெறுப்புடன் பார்க்கிறார்களோ அதை அடைந்தபோது அவர்கள் மனச்சலனம் அடைவதும் இல்லை. அத்தகைய உறுதியான புத்தியை உடைய, சந்தேகங்கள் நீங்க பெற்ற, பிரம்மத்தில் ஒன்றிணைந்த பிரம்மத்தை அடைந்தவர் எல்லாம் வல்ல பிரம்மத்திலேயே எப்பொழுதும் நிலைத்து இருக்கிறார்.
பாஹ்யஸ்பர்ஷேஷ்வ சத்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம் சப்ரம்மயோக யுக்தாத்மா சுகமக்ஷயமஷ்ணுதே.
வெளி உலக விஷய இன்பங்களில் பற்றற்றவர் அந்தராத்மாவில் நிலையாக விளங்கும் சுகத்தை பெறுகிறார். அவர் பிரம்ம யோக யுக்தாத்மா, பரபிரம்ம பரமாத்மாவுடன் இணைந்த ஆன்மாவை உடையவராதலால் அழிவற்ற ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். இந்த ஆனந்தத்திற்கு ஒருபோதும் அழிவு ஏற்படுவது இல்லை. இந்த ஆனந்தத்தை எவரால் அனுபவிக்க முடியும்? வெளி உலக விஷய இன்பங்களில் பற்றற்றவர் எவரோ அவரே அனுபவிக்க முடியும். அப்படியென்றால் வெளி உலக விஷய இன்பங்கள் என்பது பெரிய பாதகமா? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்,
ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷுரமதே புத.
வெறும் தோல் மட்டுமே தொடுதல் உணர்ச்சியை பெற்றிருக்கவில்லை. எல்லா புலன்களுமே தொட்டு உணரும் திறனை கொண்டிருக்கின்றன. பார்த்தலே கண்களின் தொடுதல் உணர்ச்சியாகும். கேட்பது காதுகளின் தொடுதல் உணர்ச்சியாகும். இந்த முறையில் புலன்கள் மற்றும் விஷயங்கள் ஆகியவற்றின் இணைப்பினால் உண்டாகக்கூடிய எல்லா இன்பங்களுமே அனுபவிக்கும் போது இன்பம் அளிப்பதை போன்று தெரிகிறது. ஆனால் சந்தேகமே இல்லாமல் அவை அனைத்துமே துயரத்தை தரவல்ல பிறவிகளுக்கே காரணமாக அமைகின்றன. இந்த புலன் இன்பங்களே பிறவிகளுக்கு காரணமாகும். இது மட்டுமல்ல, அந்த புலன் இன்பங்களுமே தோன்றுவதும் மறைவதுமாக இருப்பவை, அழியும் தன்மை உடையவை. எனவேதான் குந்தியின் மகனே, விவேகம் உடையவன் இவற்றில் சிக்கிக் கொள்வதில்லை. புலன்களின் இந்த தொடுதல் உணர்ச்சிகளில் இருப்பதுதான் என்ன? காமம் மற்றும் கோபம், விருப்பு மற்றும் வெறுப்பு. இது பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்,
சக்னோதி ஹைவய சோடும் ப்ராக் ஷரீர விமோக்ஷணா காம க்ரோதோத்பவம் வேகம் சயுக்த சசுகீ நரஹ.
எனவேதான் எவன் ஒருவன் இந்த மனித உடல் அழிந்து போவதற்கு முன்பே காமம் மற்றும் குரோதம் ஆகியவை மூலம் பிறக்கின்ற வேகத்தை தடுத்து நிறுத்துகின்ற திறனை பெற்றுவிடுகிறானோ அவனே நரன் எனப்படுகிறான். நரன் என்றால் புலன் இன்ப நாட்டத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்தியவன், அதில் ஈடுபடாதவன் என்று பொருள். அவனே இந்த உலகில் யோகம் கைகூட பெற்றவனாவான். அவன் மட்டுமே சுகத்தை அனுபவிப்பவன் ஆவான். எதற்கு பின்னால் துக்கம் என்பதே இல்லையோ அத்தகைய சுகத்தில் பரமாத்மாவில் நிலைத்து இருப்பவன் ஆவான். உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இந்த நிலையை அடைவதற்கான வழிவகை உள்ளதே தவிர மரணத்திற்கு பிறகு அல்ல. கபீர்தாசரும் இதையே தெளிவுபடுத்துகிறார். அவது ஜீவத்மே கர் ஆசா, சாதுவே வாழும்போது இறைவனை அடைய ஆசைப்படு. அப்படியென்றால் இறந்ததற்கு பிறகு முக்தி கிடைப்பதில்லையா? அவர் மேலும் கூறுகிறார், முயே முக்தி குரு ககே ஸ்வார்த்தி ஜூட்டா தே விஸ்வாசா. மரணத்திற்கு பிறகு முக்தி கிடைக்கும் என்று கூறும் குரு சுயநலவாதி, தவறான நம்பிக்கையை ஊட்டுபவன். எனவேதான் ஸ்ரீகிருஷ்ணர் சரீரம் இருக்கும் போதே மரணம் வருவதற்கு முன்பே எவன் ஒருவன் காமம் கோபம் ஆகியவற்றில் இருந்து தோன்றும் வேகத்தை கட்டுப்படுத்தும் திறனை பெற்றுவிடுகிறானோ அவனே இந்த உலகத்தில் யோகியாவான். அவனே சுகமானவனும் கூட. காமம் கோபம் முதலிய புலன் நுகர்ச்சி விஷயங்களை புலன்கள் மூலமாக தொட்டு உணர்ந்து அனுபவித்தல், இவைகள் எல்லாம் தான் எதிரிகள். நீங்கள் இவர்களையே வெல்ல வேண்டும். அத்தகையவரின் லட்சணங்கள் பற்றி மேலும் கூறுகிறார்.
யோந்த சுகோந்தராம ததாந்தர் ஜோதிரேவய சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்ம பூதோதி கச்சதி.
எவன் ஒருவன் அந்தராத்மாவிலேயே சுகத்தை காண்கிறானோ, அந்தராத்மாவிலேயே ஓய்வு காண்கிறானோ, அந்தராத்மாவிலேயே பிரகாசத்தை பெற்றுள்ளானோ, அந்த யோகி பிரம்மத்தில் ஐக்கியமாகி வாக்கிற்கு அப்பாற்பட்ட என்றும் நிலையான மாறாததாகிய பிரம்மத்தை அடைகிறார். முதலில் காமம் கோபம் முதலான தீய வினைகள் அழிகின்றன. அதன் பிறகு இறைவனின் தரிசனம் கிடைக்கிறது. அதற்கு பிறகு இறைவனுள் நுழைவு பெற்று விடுகிறான். மேலும் பார்க்கலாம்.
லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயஹ க்ஷீண கல்மஷாஹ சின்னத்வைதாயதாத்மானஹ சர்வபூத ஹிதேரதாஹ.
பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து சாட்சாத்காரம் அடைந்ததால் எவருடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து விட்டனவோ, எவருடைய இருமைகள் எனப்படும் வேற்றுமை உணர்வுகள் எல்லாம் ஒழிந்து விட்டனவோ, மனிதர் உட்பட அனைத்து உயிரினங்களின் நன்மையை கருதி செயல்படுபவர் எவரோ, இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து முக்தி நிலையை பெற்றவர் மட்டுமே அத்தகைய பிறநலம் விரும்பியாக செயல்பட முடியும். தானே குழியில் விழுந்து கிடக்கும் எவனும் மற்றவரை எங்கிருந்து வெளியில் எடுத்து காப்பாற்றுவான்? எனவேதான் கருணை என்பது மகாபுருஷர்களின் இயல்பான குணமாகவே இருக்கிறது. அந்த புலன்களை வென்று பிரம்மத்தை அடைந்தவரே அமைதியின் வடிவான பரபிரம்மத்தை பெறுகிறார். அதே மகாபுருஷரின் ஆன்ம நிலை பற்றி மேலும் விளக்கமாக எடுத்துரைக்கிறார்.
காமக்ரோதவியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ ப்ரஹ்மநிர்வாணம் வர்ததே விதிதாத்மனாம்.
காமம் மற்றும் கோபம் நீங்க பெற்றவராக வெற்றி கொள்ளப்பட்ட சித்தத்தை உடைய பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொண்ட ஞானிகளாகிய மகாபுருஷருக்கு எல்லா விதத்திலும் எல்லா பக்கத்திலும் இருந்து அமைதியே வடிவான பரபிரமே கிடைக்கிறது. யோகேஸ்வரராகிய ஸ்ரீகிருஷ்ணர் மீண்டும் மீண்டும் அத்தகைய மகாபுருஷரின் உயர் ஆன்மீக வாழ்வியலை வலியுறுத்தி கூறுவதன் நோக்கம் அதிலிருந்து நமக்கெல்லாம் தூண்டுணர்வு கிடைக்கட்டும் என்பதற்காகத்தான். இப்பொழுது அவர் மீண்டும் அந்த இறைநிலையை அடைவதற்கு அவசியமான அங்கமாக உள்மூச்சு வெளிமூச்சில் ஆன்மீக சிந்தனையை வலியுறுத்தி கூறுகிறார். வேள்வியின் செயல்முறையாகிய பிராணவாயுவை அபானனிலும் அபானவாயுவை பிராணவாயுவிலும் வேள்வி பொருளாக சமர்ப்பித்தல், பிராணன் அபானன் ஆகியவற்றின் வேகத்தை கட்டுப்படுத்துதல் ஆகியவற்றை பற்றியும் கூறினார். அதையே மேலும் தெளிவுபடுத்துகிறார்.
ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர்வாஹ்யான் சக்ஷுஷ்சைவாந்தரே ப்ருவோ ப்ராணாபானம் சமௌ கிருத்வா நாசாப்யந்தரசாரிணம் யதேந்த்ரியமனோ புத்தி முனிர்மோக்ஷபராயணஹ விகதேச்சாபயக்ரோதோ யஹ ஸதா முக்த ஏவ ஸஹ.
அர்ஜுனா, வெளி உலக விஷயங்கள் காட்சிகள் ஆகியவற்றை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் அவற்றையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு கண்களின் பார்வையை புருவங்களுக்கு மத்தியில் நிலைநிறுத்த வேண்டும். அதாவது கண்களுக்கு மத்தியில் அல்லது கண் இமைகளுக்கு மத்தியில் பார்க்கும் எண்ணத்துடன் பார்வையை நிலைநிறுத்த வேண்டும் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. புருவங்களுக்கு மத்தியில் என்பதற்கு சரியான அர்த்தம் இவ்வளவுதான். அதாவது நேராக நிமிர்ந்து உட்கார்ந்த பிறகு பார்வையானது புருவங்களுக்கு மத்தியில் இருந்து முன்னே விட வேண்டும். இடது பக்கமாகவோ அல்லது வலப்பக்கமாகவோ இங்கேயோ அல்லது அங்கேயோ சுற்றும் முற்றும் பார்வையை அலைபாய விடக்கூடாது. மூக்கின் தண்டு பகுதியில் இருந்து பார்வையானது நேராக முன்னே விடுமாறு நிலைநிறுத்த வேண்டும். மூக்கு துவாரங்களின் உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கும் பிராணன் மற்றும் அபானன் வாயுவை சமப்படுத்தி பார்வையை முன்னே நிலைநிறுத்தி மனத்தின் கவனப் பார்வையை சுவாசத்தில் நிலைநிறுத்தி எப்பொழுது சுவாசம் உள்ளே சென்றது, எவ்வளவு நேரம் நின்றது, எப்பொழுது சுவாசம் வெளியில் சென்றது, எவ்வளவு நேரம் வெளியில் நின்றது என்பதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது சுவாசத்தில் இருந்து எழுகின்ற நாமத்வனி கேட்டுக்கொண்டே இருக்கும் என்பதை தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முறையில் உள்மூச்சு வெளிமூச்சு ஆகியவற்றில் மனதின் கவனப்பார்வை நிலைத்துவிட்டால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சுவாசம் அசையாமல் உறுதியாக நிற்கும், சமமாகிவிடும். உள்ளே இருந்து எந்த சங்கல்பமும் அதாவது எண்ணமும் எழாது. வெளியில் இருந்தும் எந்த சங்கல்பமும் அகத்தில் நுழைந்து எந்த சரணத்தையும் ஏற்படுத்தாது. வெளி உலகில் உள்ள விஷய இன்பங்களை பற்றிய சிந்தனையை வெளியிலேயே தியாகம் செய்தாகிவிட்டது. அகத்திலும் எந்த ஒரு எண்ணமும் விழிப்புறுவதில்லை. மனத்தின் கவனப்பார்வை உறுதியாக எண்ணெய் ஒழுக்கை போன்று நிற்கிறது. எண்ணெய் விடுவது தண்ணீர் விடுவதைப் போன்று ஒழுங்கற்று தபதபென்று விடுவதில்லை. எண்ணெய் விடும் வரைக்கும் ஒரே சீராக ஒழுக்கமான ஓட்டத்தில்தான் விழுகிறது. இந்த முறையில் பிராணன் மற்றும் அபானன் ஆகியவற்றின் இயக்கம் ஒரே சீராகவும் சமமாகவும் உறுதியாகவும் இருக்குமாறு வைத்துக் கொண்டு புலன்கள் மனம் மற்றும் புத்தி ஆகியவற்றை எவர் வென்று விடுகிறாரோ, விருப்பம் பயம் மற்றும் கோபம் ஆகியவை முழுமையாக நீங்க பெற்று ஆன்ம சிந்தனையின் உச்சகட்ட நிலையை அடைந்துவிட்ட மோட்சத்தையே எப்போதும் நாடுகின்ற முனிவர் சதா சர்வகாலமும் முக்தனாகவே இருக்கிறார். முக்தியை அடைந்த பிறகு
அவர் எங்கே போகிறார், எதை பெறுகிறார், இது பற்றி கூறுகிறார்.
போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹிதம் சர்வபூதானாம் ஜ்ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி.
அந்த முக்த புருஷர் என்னை வேள்வி மற்றும் தவங்களையெல்லாம் அனுபவிப்பவராக, எல்லா உலகங்களின் ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரராக, மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களின் சுயநலமில்லாத நன்மை விரும்பியாக நேரடி தரிசனத்துடன் அறிந்து கொண்டு அமைதியை பெற்றுவிடுகிறார். ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே அந்த முக்த புருஷருடைய உள்மூச்சு வெளிமூச்சு ஆகியவற்றில் செய்யப்படும் வேள்வி மற்றும் தவம் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்பவன் நானே ஆவேன். வேள்வியும் தபமும் கடைசியில் எங்கே போய் முடிகிறதோ அவரே நான். அந்த முக்த புருஷர் என்னையே அடைகிறார். வேள்வியின் இறுதியில் கிடைக்கும் அமைதி என்று கூறப்படுவது என்னுடைய ஆன்ம வடிவமே ஆகும். அந்த முக்த புருஷர் என்னை அறிகிறார், மேலும் என்னை அறிந்து என்னையே அடைந்தும் விடுகிறார். இதற்கு பெயரே அமைதி எனப்படுகிறது. நான் எப்படி ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரரோ அவ்வாறே அந்த முக்த புருஷரும் ஆகிவிடுகிறார் என்று கூறுகிறார். முடிவுரை. இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அர்ஜுனன், ஒரு சமயம் நீங்கள் நிஷ்காம கர்மயோகத்தை புகழ்ந்து கூறுகிறீர்கள், மற்றொரு சமயம் சந்நியாச மார்க்கத்தின் மூலமாக செய்யப்படும் கர்மத்தை புகழ்ந்து கூறுகிறீர்கள், ஆகவே இரண்டிலிருந்தும் ஏதேனும் ஒன்றை உங்களால் சிறந்தது என்று நிச்சயிக்கப்பட்டுள்ளது எதுவோ, பரம நன்மையை தரவல்லது எதுவோ, அந்த ஒன்றை கூறுங்கள் என்று கேட்டான். ஸ்ரீகிருஷ்ணரும் அதற்கு, அர்ஜுனா, பரம நன்மை என்பது இரண்டு மார்க்கங்களிலுமே உள்ளது. இரண்டிலுமே அந்த நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மம் எனப்படும் வேள்வியின் செயல்முறையே செய்யப்படுகிறது. அப்படி இருந்தும் கூட நிஷ்காம கர்ம யோகமே உயர்ந்தது. அதை செய்யாமலேயே சந்நியாசம் கிடைப்பதில்லை. சந்நியாசம் என்பது ஒரு பாதை என்று, அடையப் போகின்ற லட்சியத்தின் பெயராகும். யோகம் கைகூட பெற்றவரே சந்நியாசி ஆவார் என்கிறார். யோகம் கைகூட பெற்றவரின் லட்சணத்தை பற்றி கூறும்போது அவரையே பிரபு என்று குறிப்பிடுகிறார். அவர் எதுவும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. சுபாவத்தில் உள்ள இயற்கையான குணங்களின் அழுத்தத்திற்கு ஏற்ப மக்கள் தத்தமது செயல்களில் மூழ்கி கிடக்கிறார்கள். எவர் என்னை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்கிறாரோ அவரே ஞானியாவார், அவரே பண்டிதராவார். வேள்வியின் இறுதி விளைவாக அனைவரும் என்னை அறிந்து கொள்கிறார்கள். உள்மூச்சு வெளிமூச்சு ஆகியவற்றில் இறை நாம ஜபம் மற்றும் வேள்வி தவம் ஆகியவை எவருள் கலந்து விடுகிறதோ அவரே நான். வேள்வியின் இறுதி விளைவாகிய ஆன்ம வடிவமாகிய என்னை அறிபவர் எந்த அமைதியை பெறுகிறாரோ அதுவும் நானே. அதாவது ஸ்ரீகிருஷ்ணரை போலவே ஆன்ம வடிவானது அந்த இறைவனை அடைந்து முக்தி நிலை பெற்றவருக்கும் வாய்க்கிறது. அவரும் ஈஸ்வரருக்கெல்லாம் ஈஸ்வரராக, ஆத்மாவிற்கெல்லாம் ஆத்மாவாக, ஆன்ம வடிவமாகவே ஆகிவிடுகிறார். அந்த பரமாத்மாவுடன் சேர்ந்து ஒன்றிணைந்த இறை உணர்வை பெற்றுவிடுகிறார். இவ்வாறு இறைவனுடன் ஒன்றாவதற்கு எத்தனை பிறவிகள் ஆனாலும் சரிதான். இந்த அத்தியாயத்தில் வேள்வி தவங்களை அனுபவிப்பவர் மகாபுருஷருக்குள் வீற்றிருக்கும் சக்தியாகிய மகேஸ்வரராவார் என்பதை தெளிவுபடுத்திவிட்டார். இம்முறையில் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷதமும், பிரம்ம வித்தையும், யோக சாஸ்திரமும், ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுன உரையாடலுமாகிய
யஜ்ஞபோக்தா மகா புருஷஸ்த மகேஸ்வரர், அதாவது வேள்வியை அனுபவிக்கும் மகாபுருஷரில் நிலைத்திருக்கும் மகேஸ்வரர் என்ற பெயருடைய 5வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்று ஸ்ரீமத் பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்களின் சீடரான சுவாமி அட்கடானந்தர் இயற்றிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் யதார்த்த கீதை என்ற உரையில் யஜ்ஞபோக்தா மகா புருஷஸ்த மகேஸ்வரர், அதாவது வேள்வியை அனுபவிக்கும் மகாபுருஷரில் நிலைத்திருக்கும் மகேஸ்வரர் என்ற பெயருடைய 5வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது.
ஹரி ஓம் தத்சத்.